வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
கடந்த மாதம் ஒலிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் MP3 CD-ஆக இப்பொழுது கிடைக்கிறது. நீங்கள் கேட்க தவறியிருந்தாலோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கு பரிசளிக்க விரும்பினாலோ இதை நீங்கள் வாங்கிக் கொடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444-908-12-12. மறுபடியும் கூறுகிறேன், 0444-908-12-12. நண்பர்களே, இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டிருக்கும் யோனா புத்தகத்தின் முகவுரை ஆயத்தமாக இருக்கிறது. தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.
அருமையான நேயரே, இன்று எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் எழுதிய அன்பின் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறேன். கடிதம் எழுதும்பொழுது உங்கள் முகவரியை தெளிவாக எழுத உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். யோனா சரித்திரத்திலே வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி என்றும், கர்த்தர் அவரை நினைவே பட்டணத்திலே போய் அதற்கு விரோதமாக பிரசங்கிக்க அனுப்பினார். ஆனால் புரஜாதியார் மீட்கப்படுவதை விரும்பாத யோனா தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினார் என்று நாம் சிந்தித்தோம். கர்த்தரின் கட்டளையை மீறி செல்வதை குறித்த குற்ற உணர்வோடு கப்பலின் அடித்தளத்திலே போய் யோனா தூங்கிக் கொண்டிருந்தார். தேவன் அனுப்பிய காற்று கப்பலை மிகவும் அசைக்கவே மாலுமி கீழே வந்து அவனை எழுப்பி தன் தேவனை நோக்கி கூப்பிடும்படியாக கூறினார். காற்று நிற்காததால் யாரால் இந்த கஷ்டம் வந்தது என்பதை அறிய சீட்டு போட்டு பார்த்தார்கள். சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்தது. அப்பொழுதுதான் மற்றவர்கள் யோனாவை, அவர் யார், என்ன தொழில் செய்கிறார், எங்கே இருந்து வருகிறார் என்ற விவரங்களை கேட்கிறார்கள். அதற்கு தான் ஒரு எபிரேயன் என்றும், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாய கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ளவன் என்றும் கூறினான். அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடிப்போகிறவன் என்றும் தன்னை குறித்து கூறினான். அப்பொழுது அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை பார்த்து, நீ ஏன் இதை செய்தாய் என்று கேட்டார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, சில வேளைகளிலே விசுவாசிகள் செய்யும் தவறை குறித்து அவிசுவாசிகள் கேள்வி கேட்கும் சூழ்நிலைதான் இருக்கிறது. யோனா 1:11 பாருங்கள்.
பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள்.
கப்பற்காரர் இப்பொழுது சூழ்நிலை இன்னும் மோசமாகிறதை கண்டார்கள். ஆகவே இதற்கு முடிவு செய்ய வேண்டிய கடினமான சூழ்நிலைக்குள்ளே வந்துவிட்டார்கள். அந்த முடிவை யோனாவே எடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். எனவேதான் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கு யோனா ஒரு நேரடியான பதிலையே கொடுத்து விட்டார். பாருங்கள், யோனா 1:12.
அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான்.
இந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவனுடைய கரம் இருக்கிறது என்பதை யோனா உணர்ந்து கொண்டேதான் இருந்தார். தேவன் தம்முடைய வாழ்க்கையிலே இப்பொழுது இடைபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை கண்டுகொண்டார். இந்த புயல் பிரச்சினைக்கு தர்ஷீசுக்கு போகிற கப்பலிலிருந்து தன்னை இறக்கி விடுவதே ஒரே தீர்வு என்பதை யோனா அறிந்திருந்தார். இந்த மனிதன் தர்ஷீசுக்கு போவதில்லை என்றும், தான் விரும்புகிற இடத்திற்கே யோனா போக வேண்டும் என்றும் தேவன் முடிவு செய்துவிட்டார். பாருங்கள், யோனா 1:13.
அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டுவலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமற் போயிற்று.
எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய செய்கையை எதிர்த்து மனிதன் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே அந்த புறஜாதியான ஜனங்கள் கூட ஒரு நல்ல மனிதாபிமான வெளிச்சத்திலே நிற்கிறார்கள் என்று சொல்லலாம். அவர்கள் உண்மையான தேவனை நம்பாத புறஜாதியாராக இருந்த போதிலும் அவர்கள் யோனாவை கப்பலிலிருந்து தூக்கி எறிய விரும்பவில்லை. அவர்கள் அந்த புயலிலிருந்து தப்பித்து வெளிவர என்னையெல்லாம் தங்களால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து பார்த்தார்கள். கரை சேர்வதற்காக வேகமாக தண்டு வலித்து பார்த்தார்கள். ஆனால் அவர்களால் வெற்றி பெற இயலவில்லை. யோனாவை விட இந்த இடத்திலே இந்த புறஜாதியார் மிக நல்லவர்களாக காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, சில மனிதாபிமான காரியங்களிலே தேவ பிள்ளைகளை விட புறஜாதியார் நல்லவர்களாகவே காணப்படுவதை நீங்களும் கண்டிருக்கலாம். நாம் நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர் என்ற ஒரு கண்ணோட்டத்திலே அநேக காரியங்களிலே மீறி போய்க் கொண்டிருக்கிறோம். மனிதாபிமான அடிப்படையிலே செய்ய வேண்டியதை கூட செய்யாமல் காணப்படுகிறோம். அவர்கள் மனசாட்சிக்கு பயந்து தங்களுக்கு தண்டனை வந்துவிடுமோ என்ற பயத்திலே அநேக புறஜாதியார் நல்லவர்களாக காணப்படுவதை இன்றும் நாம் பார்க்கலாம். யோனா 3:14 வாருங்கள்.
அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனி நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர், உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி.
இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றத்தை கவனித்தீர்களா? இப்பொழுது அவர்கள் ஜீவனுள்ள உண்மையான தேவனிடத்திலே திரும்புகிறதை பார்க்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட நடுக்கத்தினால்தான் இதை செய்தார்கள். அவர்கள் தாங்கள் செய்யப்போகின்ற காரியத்திற்காக தேவன் தங்களை மன்னிக்கும்படியாக வேண்டிக் கொண்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வேறு வழியே இல்லை. யோனா 3:15 வாருங்கள்.
யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது.
அருமையானவர்களே, இந்த புறஜாதியான மக்கள் கூட உண்மையான கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு யோனா தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். இவ்வாறு அவர்கள் செய்தவுடன் கடல் அமர்ந்தது என்று பார்க்கிறோம். இதன் மூலமாக இந்த புயல் கர்த்தருடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இது தெளிவாக அந்த காரியத்தை வெளிப்படுத்தியது. 16.
அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள்.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய தெய்வத்திற்கு பயந்தார்களா? இல்லை பிரியமானவர்களே, அவர்கள் சமுத்திரத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருக்கே பயந்தார்கள். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் யார் என்பதை அறிந்த ஒருவராக நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்று உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து காரியங்களை செய்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். இன்று எத்தனை திருச்சபைகளிலே பொறுப்பிலே இருக்கிறவர்களும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் துணிந்து தவறான காரியங்களை செய்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட தவறுகளுக்கு நம்மை அர்ப்பணிக்காமல் கர்த்தருக்கு பயந்து எந்த காரியத்திலையும் ஈடுபட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இங்கே கர்த்தருக்கு பலியிட்டு என்பதிலே பலி என்பது கிறிஸ்துவை நிழலாக காண்பிக்கிறது. ஆம், அவர் ஒருவரே எனக்காகவும் உங்களுக்காகவும் பலியானார். அவரை அன்றி வேறே பலி இல்லை. அது மட்டுமல்ல, இவர்கள் வேறு என்ன செய்தார்கள்? பொருத்தனைகளை பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். இவர்கள் என்ன பொருத்தனை பண்ணினார்கள்? தாங்கள் தேவனை தொழுது கொள்ளப் போவதாக பொருத்தனை பண்ணினார்கள். இந்த ஒரு அனுபவத்தின் மூலமாக அவர்கள் ஜீவன் உள்ள உண்மையான தேவனிடத்திலே திரும்பினார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். எனவே இந்த புயலினாலே நன்மையும் நடந்திருக்கிறது. யோனா அந்த கப்பலிலே ஏறினதால், அந்த கப்பலில் இருந்து தூக்கி எறியப்பட்டதால் கப்பலிலே பயணம் செய்த மனிதர்களுக்கு நன்மையே ஏற்பட்டது. அருமையானவர்களே, இந்த இடத்திலே மற்றொரு காரியத்தையும் நாம் சிந்திக்க வேண்டும். அநேக வேளைகளிலே கர்த்தரை அறிந்த ஜனங்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களால் சுற்றி இருக்கிற கர்த்தரை அறியாத மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஒருவேளை அவர்கள் தொடர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த தண்டனையானது அவர்களை சுற்றி இருக்கிறவர்களையும் பாதிக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோனா தான் தவறு செய்தேன் என்பதை உணர்ந்து அறிக்கையிட்டு தன்னை கடலிலே எரிய வேண்டும் என்று சொல்லாமல் இருந்திருப்பான் என்றால் அந்த கப்பல் அப்படியே மூழ்கியிருந்திருக்கும். அந்த ஜனங்கள் கர்த்தரையும் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் சரியான நேரத்திலே மனம் திரும்பிய யோனாவினாலே கப்பலில் உள்ள பயணிகளும் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான விசுவாசியே, நீங்கள் இருக்கும் சூழ்நிலையிலே தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு விரோதமாகவும் ஆண்டவர் அனுப்பும் புயலானது உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களையும் பாதிக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. நீங்கள் உணர்ந்து மனம் திரும்புவீர்கள் என்றால் உங்களை சுற்றியிருக்கிற மற்றவர்களும் கர்த்தரை கண்டுகொள்ள முடியும். தொடர்ந்து இங்கே யோனாவிற்கு என்ன நடந்தது பாருங்கள், வசனம் 17.
யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான்.
கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார் என்று பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:40 ஒரு பெரிய மீன் என்று சொல்லப்படுவதை நாம் கவனிக்க வேண்டும். இது ஒரு பெரிய திமிங்கலமாக இருந்திருக்கும் என்று சொல்வதற்கில்லை. இந்த முக்கியமான நிகழ்ச்சிக்காக தேவனால் விசேஷமாக உருவாக்கப்பட்ட ஒரு மீனாகவே அது இருந்திருக்க வேண்டும். இது யோனாவை விழுங்குவதற்கு ஏற்றவாறு உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான மீன் என்றே சொல்ல வேண்டும். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இங்கே யோனா மீனின் வயிற்றிலே உயிரோடே இருந்தான் என்று சொல்லப்படவில்லை என்பதை கவனியுங்கள். நாம் ஏற்கனவே இந்த புத்தகத்தை பற்றிய அணுகுமுறையிலே 1 அதிகாரத்திலே யோனா இஸ்ரவேலை விட்டு புறப்பட்டு அவன் சென்றடைய வேண்டிய இடம் நினிவேயாக இருந்தது. ஆனால் அவன் மீனை சென்றடைந்தான் என்று சிந்தித்தது நினைவிலே இருக்கலாம். நாம் இப்பொழுது யோனா 2 அதிகாரத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். நாம் இந்த புத்தகத்தை பற்றிய அணுகுமுறையிலே 2 அதிகாரத்திலே யோனா மீனை விட்டு புறப்பட்டு நினிவேக்கு போக வேண்டியதாய் இருந்தது. ஆனால் அவன் வெட்டாந்தரையை சென்றடைந்தார் என்று பார்க்கிறோம். 1வதாக நாம் மீனுக்குள்ளே யோனாவின் அனுபவத்தை குறித்து சற்றே பார்ப்போம். யோனா 2:1 வாருங்கள்.
அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி.
இந்த வசனத்தை வாசித்தவுடன் சிலர் இவ்வாறு கேட்கலாம், யோனா மீனின் வயிற்றுக்குள்ளாக மரித்து போனதாகவும் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களே. ஆனால் இங்கே வசனம் சொல்வது அதற்கு மாறுபட்டதாக காணப்படுகிறதே. மீனின் வயிற்றிலிருந்து யோனா விண்ணப்பம் பண்ணினதாக அல்லவா சொல்லப்படுகிறது? அப்படியானால் அவர் மீனின் வயிற்றிற்குள்ளாக உயிரோடு அல்லவா இருந்திருக்க வேண்டும் என்று கேட்கலாம். இந்த கேள்வி நியாயமானதுதான் பிரியமானவர்களே. ஆனால் இங்கே கேள்வி என்னவென்றால், யோனா எந்த வேளையிலே விண்ணப்பம் பண்ணினார்? அவர் மீனுக்குள்ளே சென்றவுடன் ஜெபித்தாரா, அல்லது மீனுக்குள்ளாக இருந்து கொண்டு தனக்குள்ளே, ஐயோ என்னுடைய நிலை இவ்வாறு ஆபத்தாகி போனதே, சூழ்நிலைகள் எதுவுமே சாதகமாக இல்லையே, நான் ஒரு ஜபத்தை செய்தால் எல்லாம் சரியாகும் போல் இருக்கிறதே, ஆகவே அதற்கு நான் ஆயத்தமாக போகிறேன் என்று கூறி அவர் அதை எழுதி மனப்பாடம் செய்து 3வது நாளிலே ஜபித்திருப்பார் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை பிரியமானவர்களே, இவ்வாறு யோனா செய்திருப்பார் என்றால் நாம் கூறும் விளக்கமெல்லாம் தவறாய் போயிருக்கும். மனிதனுடைய இயற்கையான சுபாவப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஜெபிப்பதற்காக வெகு நேரம் அவன் காத்திருக்க மாட்டான். யோனாவும் ஜெபிக்க தாமதித்திருக்க மாட்டார். அவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் சிக்கியிருப்பதை உணர்ந்தவுடன் உடனே தேவனுக்கு நேராக ஜெபிக்க தொடங்கியிருப்பார். அவர் அந்த மீனின் வயிற்றிற்குள்ளே செல்லும் பொழுது ஆமேன் போடும் அளவிற்கு கடலிலே கீழ் நோக்கி போகும்பொழுதே ஜெபிக்க ஆரம்பித்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். பிரச்சனையான வேளைகளிலே மனிதர்கள் ஒரு தயார் செய்யப்பட்ட ஜபத்தை செய்ய மாட்டார்கள். பிரச்சனை சூழ்ந்தவுடன் அவர்களை அறியாமலேயே உடனே ஜபத்திற்குள்ளே நுழைந்து விடுவார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் சிறுவனாக இருந்தபொழுது நடைபெற்ற ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன், கவனியுங்கள். அவருடைய ஊருக்கு ஒரு ஊழியர் கூட்டம் நடத்த வந்திருந்தார். அந்த சிறுவனின் தகப்பனார் சபை மூப்பராக இருந்தபடினாலே முதல் வரிசையிலே கொண்டு தன் மகனை உட்கார வைத்தார். அப்பொழுது அந்த ஊழியருடைய செய்தி இந்த சிறுவனோடையே பேசுவது போல இருந்தது. 2வது நாள் செய்தியும் தனக்காகவே வருகிறதாக சிறுவன் உணர்ந்தான். தேவன் அவனை ஊழியத்திற்கு அழைப்பதை குறித்த தெளிவான காரியத்தை அந்த கூட்டங்களிலே அவன் உணர்ந்தான். ஆனால் அடுத்த நாளும் செய்தி கேட்க விரும்பாமல் அந்த இரவிலேயே ஒரு ஜோடி துணியை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு ஓடிவிட்டான். நகரத்திற்கு சென்றவன் அங்கே மரம் அறுக்கும் ஆலையிலே வேலைக்கு சேர்ந்தான். அந்த ஆலையிலே மரக்கட்டைகளை உருட்டி உருட்டி ஒரு இடத்திலே போட வேண்டும். அங்கே அவ்வாறு போட்டவுடன் அங்கிருந்து கட்டைகள் மரம் அறுக்கும் இடத்திற்கு போகும். அங்கே வெட்டுகின்ற கருவிகள் அதை நடுவாக வெட்டி 2 துண்டுகளாக மாற்றும். வீட்டை விட்டு ஓடி சென்ற சிறுவன் இந்த ஆலையிலே மரக்கட்டைகளை இழுத்து போடும் வேலையிலே சேர்ந்தான். ஒரு குறிப்பிட்ட நாளிலே அந்த ஆலையிலே அறுக்க வேண்டிய கட்டைகள் காலியாகிவிட்டன. எனவே பழைய கழித்து போடப்பட்ட கட்டைகளை அறுக்க கொண்டு வந்தார்கள். இது முன்பு ஆலையிலேயே சரியாக அறுபடாத கட்டைகள். சில குறைகளின் நிமித்தம் அறுபட்டும் அறுபடாத நிலைமையிலே இவற்றை தூரமாக ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இவைகளை இப்பொழுது தூக்கி அறுப்பதற்கு போட ஆரம்பித்தார்கள். இந்த சிறுவனும் அவ்வாறு ஒவ்வொன்றாக தூக்கி போட ஆரம்பித்தான். போடும்பொழுது ஒரு பெரிய மரக்கட்டை பாதி அறுபட்ட நிலையிலே இருந்தது. ஆனால் முழுவதும் அறுபடவில்லை. அவன் அந்த கட்டையை தூக்கி போடும்பொழுது அவனுடைய ஆள்காட்டி விரல் அந்த வெட்டுப்பட்ட பகுதிக்குள்ளே மாட்டிக்கொண்டது. அதை அவன் எடுக்க பிரயாசப்பட்டான், முடியவில்லை. கட்டையை தூக்கி மேல் பகுதியிலே போட்ட பிறகும் முயற்சி செய்தான். கையை இழுத்து பார்த்தான், வரவில்லை. அப்பொழுது கட்டை அறுக்கும் இடத்திற்குள்ளே அது நகண்டு வந்து கொண்டிருந்தது. வெட்டும் கருவி மரத்தை துண்டிக்க ஆரம்பித்து வந்து கொண்டிருந்தது. அந்த கருவி இருந்த இடத்திலிருந்து கை மாட்டிக்கொண்ட இடத்திற்கு வர இன்னும் 45 வினாடிகள் தான் இருந்தன. பயங்கர சத்தமிட்டான். அங்கே இருந்த சத்தத்திலே இவனுடைய சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை. கட்டையோடு சேர்ந்து இழுக்கப்பட்டுக் கொண்டிருந்தான். இவன் பதட்டத்தோடு இந்த வேளையிலே ஜெபிக்க ஆரம்பித்தான். வெட்டும் கருவி நெருங்கி வந்துவிட்டது. அது அவனுடைய விரலை வெட்டிவிட்டது. விரல் வெட்டப்பட்டவுடன் அந்த கட்டையிலிருந்து விடுதலை பெற்றான். ஒரு ஓரமாக உருண்டு போய் விழுந்தான். இல்லாவிட்டால் அவனும் சேர்ந்து இரண்டு துண்டாக வெட்டப்பட்டிருப்பான். இந்த 45 வினாடிக்குள்ளே எவ்வளவு ஜெபித்திருப்பான்? ஒரு மணி நேரத்திலே கூற முடியாத பொருத்தனைகளையும் விண்ணப்பங்களையும் கூட அங்கே அவன் செய்துவிட்டான். அது மட்டுமல்ல, அந்த சில வினாடிக்குள்ளே இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணித்து ஊழியத்திற்கு செல்லவும் முடிவு செய்தான். தேவ சித்தத்திற்கு அடிபணியவும் இன்னும் அநேக காரியத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுப்பதாகவும் சொல்லிவிட்டான். இந்த 45 வினாடிகளுக்குள்ளே இவை எல்லாமே முடிவடைந்துவிட்டன. இவை தயார் செய்யப்பட்டு செய்த ஜபமா? இல்லை பிரியமானவர்களே, அவருடைய சிந்தனைக்கு கூட அங்கே இடமில்லை. ஆபத்து சூழ்ந்த வேளையிலே உடனடியாக செய்த அற்புதமான வாழ்க்கையை அர்ப்பணித்த ஜபம். ஒரு விரலை இழந்தவராக ஊழியத்திலே நுழைந்தார். அவரை பார்த்து, உங்களுக்கு ஏன் ஒரு விரல் இல்லை என்று கேட்டால் இந்த நீண்ட ஒரு சாட்சியை யாருக்கும் கூறுவார்? அவசர காலத்திலே ஜெபிக்க யாரும் தாமதிப்பதில்லை. ஒருவேளை நம்முடைய வாகனத்திலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த வாகன ஓட்டுநர், வண்டி பழுதடைந்து கொண்டிருக்கிறது, நிறுத்துவது இயலாத காரியம், எங்கேயாவது மோதிவிடும் ஆபத்து இருக்கிறது என்று சொல்வார் என்றால் நாம் என்ன செய்வோம்? நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம் இல்லையா? அப்படி இல்லாமல் இந்த வாகனம் ஒரு ஓரமாக பத்திரமாக சென்று நின்றவுடன் ஜெபிப்பேன், நான் ஜெபிக்கும் முன்னர் இந்த ஆபத்தெல்லாம் கடந்து போய்விடும் என்று விரும்புகிறேன் என்று சொல்வீர்களா? இல்லை, நாம் அந்த நொடிப்பொழுதில்தானே ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். யாராயிருந்தாலும் அப்படித்தான் செய்வார்கள். யோனாவும் அவ்வாறுதான். மீனின் ஆபத்து சூழ்ந்து வரும்பொழுதே ஜெபிக்க ஆரம்பித்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். இங்கே நாம் வேதத்திலே பார்ப்பதை விட யோனா அநேக காரியங்களுக்காக ஜெபித்திருக்க வேண்டும் என்றுதான் நான் எண்ணுகிறேன். இருந்த போதிலும் இங்கே அவருடைய ஜெபத்தின் சுருக்கமே வெளியிடப்பட்டுள்ளது. அருமையானவர்களே, யோனாவை இந்த நிலைமைக்குள்ளே தள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. ஆனால் யோனாவே தேவனோடு உள்ள உறவை முறித்துக் கொண்டார். அவரே தேவனை விட்டு தூரமாக ஓட துவங்கினார். தேவ சித்தம் செய்யாமல் இந்த பிரிவினையை உண்டாக்கிக் கொண்டார். தேவனுக்கும் இவருக்கும் இடையே உள்ள ஐக்கியத்திலே பிளவு ஏற்படுத்தியது யோனாதான். ஆகவே பெரிய மீன் இவருக்கென்று அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த ஒப்புரவாகுதலை யோனா முதலாவது செய்யவில்லை. தேவனே கிருபையாக இறங்கி வந்து மீனை அனுப்பி அவரை காப்பாற்றினார் என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லையென்றால் அவர் கடலுக்கு அடியிலே சென்று மறித்திருப்பார். கடந்த அதிகாரத்தின் இறுதியிலே தேவன் கிருபையாக முதலாவதாக யோனாவிற்கு இரக்கம் காட்டி இறங்குகிறதை பார்க்கிறோம். இந்த இரண்டாம் அதிகாரத்தின் துவக்கத்திலே யோனா தேவனிடத்திலே திரும்புகிறதை பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, நாம் அநேக வேளைகளிலே தேவனுடைய சித்தத்தை மீறி போய்விடுகிறோம் இல்லையா? ஆனாலும் தேவாதி தேவனோ கிருபையாக என்னையும் உங்களையும் தேடி வருகிறார். இந்த நாட்களிலேயும் ஒருவேளை நீங்கள் அவருக்கு எதிர்த்து செயல்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் உள்ளத்திலே அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். மகனே, மகளே, என்னுடைய சித்தத்தை அறிந்தும் நீ துணிந்து இப்படி செய்கிறாயா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவருக்கு செவி கொடுத்து அவரை நோக்கி திரும்ப இன்றைக்கும் அழைக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவர் நம்மை விட்டு என்றுமே விலகுவதில்லை. ஆனால் யோனாவைப் போல நாம் தாம் அவரை விட்டுவிட்டு விலகிவிடுகிறோம். அவருடைய சித்தத்திற்கு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். அவ்வாறு சென்ற பிறகு பெரிய மீன் பெருங்காற்று வந்தவுடன் தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று புலம்புகிறோம். தேவனை நம்பினாலே உபத்திரவம்தான் என்றும் சொல்கிறோம். சற்றே யோசித்து பாருங்கள், தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். இது உறுதி பிரியமானவர்களே. நாமே நம்முடைய சுய இச்சையின்படி செய்வதற்காகத்தான் அவரை விட்டுவிட்டு பின்வாங்கி போய்விடுகிறோம். இதை சரி செய்வதற்காகத்தான் அவர் சிட்சையை அனுமதிக்கிறார். அப்படிப்பட்ட வேளைகளிலே நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். இந்த யோனா சிட்சையின் பொழுது ஜெபித்து தன் வழியை சீர்படுத்த முனைந்தார் என்று 2 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய சிட்சையை கடந்து வரும்பொழுது ஜெபித்து சீர்திருந்த நினைக்கிறீர்களா? அதற்காக செயல்படுகிறீர்களா? அல்லது சோர்ந்து போய்விடுகிறீர்களா? இந்நாட்களிலே நீங்கள் கடந்து வரும் இந்த வேதனை, இந்த துன்பம் உங்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தட்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கெடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஏன்? நம்மேலே அவர் வைத்திருக்கிற அன்பு, நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம், நமது வாழ்க்கையை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்கள். தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய கவனத்திலிருந்து தப்ப முடியாது. அவரை விட்டு, அவருடைய சித்தத்தை விட்டு நீங்கள் ஓடினாலும் அவர் சித்தம் செய்ய அவரே உங்களை வழி நடத்துவார். பெரும் காற்றை அனுப்புவார், அல்லது பெரிய ஒரு மீனை அனுப்புவார், அல்லது ஒரு விபத்தையோ, ஒரு வியாதியையோ, ஒரு துக்கத்தையோ, ஒரு இழப்பையோ, எதையாவது அனுப்பி தம்முடைய சித்தத்திற்கு நேராக நிச்சயமாய் நம்மை திருப்புவார். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட பாடுகளெல்லாம் நாம் சந்திக்க முன்னதாகவே நினைவையை பார்த்து பயணம் செய்வது நல்லது. தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவது ஆசீர்வாதம். நீங்கள் எந்த அளவிற்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்று சற்றே எண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்கள் பயணம் தர்ஷீஷ நோக்கி இருக்கிறதென்றால் அதை இப்பொழுதே சரி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பயணப்படுகிற கப்பல் சரிதானா என்று ஒருமுறை கூட எண்ணி பாருங்கள். இல்லாவிட்டால் உங்கள் தவறான பயணத்தை இந்தே சரி செய்ய தீர்மானிப்பீர்களா?
உங்களுக்கு பிடிச்சிருந்துனா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-12-21.
எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். 1 பேதுரு 4:14.